நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் ஹரி நாராயணன்.
வணக்கம்
டாக்டர். நாங்கள் கொரோனா வைரஸ் பரவல் ஆரம்பித்த போது கொரோனா வைரஸ் என்று மட்டுமே அறிந்திருந்தோம். ஆனால் அதன் பின்னர் புதிது புதிதாக இந்த வேரியன்ட் திரிபடைந்த மாதிரிகள் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். டெல்டா வேரியன்ட், டெல்டா பிளஸ் வேரியன்ட், அதற்கு முன்னர் அல்ஃபா வேரியன்ட் என்று பல வேரியன்ட் பற்றி நாங்கள் பார்த்தோம். இப்போது புதிதாக லம்டா வேரியன்ட் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த லம்டா வேரியன்ட் பற்றி எங்களுக்கு விளக்க முடியுமா டாக்டர்? அது என்ன இந்த லம்டா வேரியன்ட், இது எங்கே ஆரம்பித்தது?
இப்போ லாம்டா வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி டெல்டா, டெல்டா ப்ளஸ் வரிசையில் புது வேரியண்ட்டாக வந்து லாம்டாவை வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இன்னும் ஒரு பேர் வந்து C.37 இல்லைனா C.37. இது வந்து B.1.1.1 அப்படிங்கிற ஒரு வகைப்பாட்டின் கீழே வர்ற ஒரு லீனியேஜ். அதாவது வந்து இந்த குறிப்பிட்ட லீனியேஜில் தான் நிறைய மோசமான இந்த டெல்டா, டெல்டா பிளஸ் எல்லாம் மாதிரியான ரொம்ப மோசமான மாதிரிகள் வந்து வந்திருக்கின்றன இது வரைக்கும். இது முதன் முதலில் வந்து பெரு நாட்டில் கடந்த வருடம் 2020 ஆகஸ்ட் மாதத்தில் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இது பரவல அதிகமாக. ஆனால் டிசம்பர் முடிவடைந்த நிலையில் ஜனவரி 2021 தொடங்கி இப்போது வரைக்கும் ரொம்ப அதிகமாக பரவல் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முழுமையாக வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏப்ரல் 2021 கிட்டத்தட்ட 80 கோவிட் நோயாளிகளில் வந்து இந்த குறிப்பிட்ட லாம்டா வேரியண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போ ஒரு 2-3 பல நாடுகளுக்கும் பரவிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 30 வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வைரஸஸ் பொறுத்த வரைக்கும் வைரஸ்னாவே வந்து மரபணு மாற்றம் அடையத்தான் செய்யும். அதுதான் அதோட வாழ்க்கை முறையே. அது மரபணு மாற்றம் அடைந்தால்தான் அதோட சந்ததியை வந்து கொண்டு போக முடியும், அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். ஸோ வைரஸ் தான் வந்து ஒரு மியூட்டேட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து புதிதாக தெரிந்து கொள்வதனால வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இதில் குறிப்பிட்ட மாதிரிகள், அதாவது வேரியன்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப ஆபத்தானவை. வர எல்லா வேரியண்ட்டுமே ஆபத்தானவை அப்படின்னு வந்து நம்ம ஒரு ஆய்வுகள் செஞ்சு உறுதி செய்யற வரைக்கும் இது குறித்து பெரிய பயம், ஒரு பேனிக் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
டெல்டா வேரியன்ட் தான் மிகவும் ஆபத்தானது, அதி தீவிரமாக பரவி வருகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். இந்த லம்டா வேரியன்ட் அதைவிட ஆபத்தானதா டாக்டர்? அதே போன்று இந்த லம்டா வேரியன்ட் ஒருவருக்கு வந்தால் தீவிரமான அறிகுறிகள் ஏற்படுமா? மற்ற வேரியன்ட்களிலிருந்து இந்த லம்டா வேரியன்ட் எப்படி வேறுபடுகிறது என்று சொல்லுங்கள்.
அதாவது இப்போ இது வரைக்குமான, இப்போ இது வந்தே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 தான் வந்து இதன் மீதான ஆய்வுகளை தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, லாம்டா வேரியண்ட்ல ஒரு புது சிம்டம், அதாவது குறிகுணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புது வகையான குறிகுணங்களை இதுவரை யாருமே கண்டறியவில்லை உலக அளவில். இப்போ பெரும்பாலான ஆய்வுகள் வந்து சிலி நாட்டில் தான் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. இப்போ இனி வரும் காலங்களில் தான் வந்து இது பரவக்கூடிய பல நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் வந்து இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இதுவரைக்கும் அந்த மாதிரியான புதிய குறிகுணங்கள், இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி புதிய குறிகுணங்கள் இதில் கிடையாது. அதே மாதிரி சீரியஸ் இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயின் தீவிரத்தன்மையை அதிகப்படுத்தியதாகவும் எந்த ஒரு பதிவும் இதுவரை இல்லை. இனி வரும் காலங்களில் தெரிய வரலாம். ஆனால் இதில் ஒரு காஷன் இல்லைன்னா வந்து ஒரு எச்சரிக்கை என்ன பண்ணணும்னா, இதுவரையிலான உண்மை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே இது குறித்த புரிதலே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நம்ம சொல்ற எந்த ஒரு தகவலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. ஏன்னா இது தொடர்பான புதிய தகவல்கள் வெளிவரும்போது தான் இது தொடர்பான உண்மைத்தன்மை வந்து முழுமையாக வெளிவரும். அது வரைக்கும் நம்ம ஒரு அடிப்படையான ஒரு சில ஆய்வுகளின் தகவல்களை வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்ல முடியும். அது வந்து முழுமையான தகவல் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்னிங்கோட. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, June 14 வந்து உலக சுகாதார நிறுவனமான WHO வந்து இதை வந்து வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா VOI அப்படின்னு சொல்லிட்டு வரையறுத்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கவனிப்பில் இருக்கக்கூடிய ஒரு வேரியன்ட். இதை கண்டுக்க வேணாம் அப்படின்னு இல்லாமல் இதனால் ஆபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, அதனால் இதை கவனத்தில் வைத்துக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ள வச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் பல விஓஐ வேரியன்ட்ஸ் இருக்கு, வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்சிலான், சீட்டா, டீட்டா, ஈட்டா, அயோட்டா, கப்பா. ஸோ இது எல்லாமே கவனத்தில் இருக்கக்கூடியவை. ஸோ இது இதில் ஏன் கவனத்தில் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட தீவிரத்தன்மை, அதாவது இது பரவும் திறன், இது பரவும் திறன் வந்து இதற்கு முந்தைய டெல்டா, டெல்டா பிளஸை விட அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒன்று. இன்னும் ஒன்று டிசீஸ் சிவியரிட்டின்னு சொல்லக்கூடிய நோயின் தீவிரத்தன்மை, நோய் இப்போ இருக்கிறத விட இன்னும் தீவிரமாக மாறக்கூடிய ஒரு ஆபத்தான வாய்ப்பு. அது தவிர்த்து இம்யூன் எஸ்கேப் என்று சொல்லக்கூடிய ஒரு உடலின் நோய் எதிர்ப்பு தாக்குதலில் இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய திறனை இந்த ஒரு வேரியன்ட் வந்து வளர்த்து கொள்ளும் ஆபத்து. மூன்றாவது பார்த்தீங்கன்னா தெரப்பியூட்டிக் எஸ்கேப்னு சொல்லுவாங்க, அதாவது இதற்கு எதிரான நம்மளோட ஒரு மருத்துவ முறைகளையும் தப்பித்து கொண்டு அதிலிருந்தும் தப்பித்து கொண்டு வெளியே வர்றது. கடைசியாக டயக்னாஸ்டிக் எஸ்கேப்னு சொல்லலாம், இதை கண்டறிய முடியாத அளவுக்கு வந்து ஒரு தன்னை மறைத்துக் கொள்ளும் திறனை வளர்த்து கொள்வது. இதுதான் வந்து இந்த லாம்டாவை வந்து வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வைக்கக்கூடியதுக்கான காரணம். ஸோ இன்னொரு வகையும் உண்டு, விஓசி அப்படிங்கிறாங்க, அதாவது வேரியன்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன், கவலைக்குரிய வேரியன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கவலைக்குரிய மரபணு மாற்றம் அடைந்த சார்ஸ் கோவிட் வைரஸ்கள் அப்படின்னு எடுக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஆல்பா, பீட்டா, டெல்டா, காமா. ஸோ இப்ப நமக்கு அதிகமா தெரிய வருது சமீப காலங்களில் டெல்டாவும் டெல்டா பிளஸ் தான். ஸோ இது ஏன் வந்து வேரியன்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன்ல வைக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்த மாதிரி இது பரவும் திறன் மிக அதிகமாக இருப்பதனால் ஒன்று. இரண்டாவது விரியுலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோயாளியை தாக்கி உள்ளே நுழையக்கூடிய அந்த திறன் வந்து அதிகரித்திருக்கிறது, அது ஒண்ணு. கிளினிக்கல் டிசீஸ் பிரசன்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நோயின் குறிகுணங்கள் இல்லைன்னா வந்து அந்த நோயின் தன்மைகள் வெகுவாக வந்து மாறி இருக்கும், இதற்கு முந்தைய வேரியன்ட்ல இல்லாத மாதிரி மாறி இருக்கும். இது போக நீங்க வந்து அதற்கு எதிராக எடுக்கக்கூடிய பல முயற்சிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு திறனும் வந்து அதுகிட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனாலதான் வந்து வேரியன்ட்ஸ் ஆஃப் கன்சர்னுக்கு இந்த பர்டிகுலர் லாம்டாங்கிறது போயிடக்கூடாது, அப்படி போகிற ஒரு பட்சத்துல அதற்கான ஆயத்தம் வந்து வேணுங்கிறதுக்காக இந்த இதை வந்து வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இப்போதைக்கு வச்சிருக்காங்க.
அடுத்ததாக முக்கியமான விடயம் டாக்டர், கோவிட் தடுப்பூசிகள். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் அஸ்ட்ராஜெனிகா மற்றும் ஃபைசர் தடுப்பூசிகள் தற்போதைக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இந்த தடுப்பூசிகள் டெல்டா வேரியன்ட்டுக்கு எதிரான பாதுகாப்பை வழங்குவதாக சொல்லப்பட்டது. அதேபோன்று இந்த கோவிட் தடுப்பூசிகள் லாம்டா வேரியன்ட்டுக்கு எதிரான பாதுகாப்பையும் வழங்குகின்றனவா?
இது வந்து இப்பத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரசுரிக்கப்படாத ப்ரீ பிரிண்ட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் எங்க மொழியில. பிரசுரிக்கப்படாதன்னு ஏன் சொல்றேன்னா, பொதுவா வந்து நீங்க படிக்கக்கூடிய ஆய்வறிக்கைகள் எல்லாமே ஒரு விஞ்ஞானிகள் குழு, எடிட்டோரியல் போர்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானிகள் குழு உட்கார்ந்து அதில் உள்ள தவறுகள் சரி எது தவறு எது என்பதை ஆராய்ந்து இதை பிரசுரம் செய்யலாம் என்று ஒப்புதல் அளித்த பிறகுதான் பிரசுரம் ஆகும். அதுதான் நீங்க படிக்கக்கூடிய ஆய்வறிக்கைகள் எல்லாமே. இப்ப இந்த நீங்க கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் வேக்சின் எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய அது சம்பந்தமான ஒரு ப்ரீ பிரிண்ட் ஆர்டிக்கல், அதாவது இந்த மாதிரியான ஒரு விஞ்ஞானிகள் குழு அங்கீகரித்து ஒப்புதல் கொடுத்து வெளியே வராத ப்ரீ பிரிண்ட், அதுக்கு முன்னாடியே வந்து மக்களுக்கான தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியிடப்பட்ட ப்ரீ பிரிண்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோவிட் நைன்டீனோட எம்ஆர்என்ஏ வேக்சின் சொல்லக்கூடிய ஃபைசரா இருக்கட்டும், மாடர்னாவா இருக்கட்டும், இன்னும் சில எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ் இருக்கு, கொரோனா வேக்சின் ஒன்று இருக்கு, இது எல்லாமே வந்து எம்ஆர்என்ஏ வேக்சின் வகைக்குள்ள அடங்குபவை. ஸோ இதற்கு வந்து ஒரு எஃபிஷியன்சி இருக்கு, அதாவது லாம்டாவுக்கு எதிரான ஒரு திறன் வந்து பாதுகாக்கும் திறன் இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சோட்டோ ரிஃபோ அப்படின்னு சொல்லிட்டு சிலி யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியின் தலைமையிலான குழு வந்து ஒரு ஆய்வறிக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த குறிப்பிட்ட லாம்டாவுக்கு எதிராக உருவாகக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின்லேருந்து உடலில் உருவாகக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து இந்த குறிப்பிட்ட லாம்டா வேரியண்ட்டை நியூட்ரலைஸ் செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது அழிக்கின்றன. நியூட்ரலைஸ் அப்படிங்கிறது வந்து அதை முற்றிலுமாக அழித்து விடுவது. அது வந்து ஆய்வறிக்கை, அதாவது ஒரு ஆய்வு கூடத்தில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு அது, அதாவது மனிதர்கள் மீதான ஆய்வு இல்லை, இப்ப ஆய்வு கூடத்துல செய்யப்பட்ட ஒரு ஆய்வு, இது வந்து முதல் நிலை ஆய்வுன்னு நீங்க வச்சுக்கலாம். சோ இப்பத்துக்கு இருக்கிற வரைக்கும் இது பாதுகாக்க வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்வதே ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். பாதுகாக்கும் என்று ஒரு உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் ஆய்வறிக்கைகள் வெளிவரவில்லை. அப்படி வரும் பட்சத்தில் ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட பிரசுரிக்கப்பட்ட ஆய்வுகளை பார்க்கும் போது தைரியமாக சொல்லலாம். இது வந்து இதற்கு எதிரான லாம்டாவுக்கு எதிரான ஒரு முழு பாதுகாப்பை அளிக்கும் என்று.
இதேவேளை டாக்டர், நீங்கள் முதலாவது கேள்வியிலேயே சொன்னீர்கள், இந்த லாம்டா வேரியன்ட் பல நாடுகளில் பரவி வருவதாக. குறிப்பாக என்னென்ன நாடுகளில் எல்லாம் இது பரவி வருகிறது என்று எங்களுக்கு விளக்க முடியுமா?
நான் சமீபத்திலே பார்த்துல ஒரு தகவல்ல பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில இதுவரைக்கும் ஒரு கேஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது வந்து கிட்டத்தட்ட 30 நாடுகளில் பரவி வருகிறது. அதிகபட்சம் சவுத் அமெரிக்கா நாடுகளான சிலி, எக்வடார், அர்ஜென்டினா, இந்த நாடுகள்ல நிறைய பரவுது. இப்போ சமீப காலங்கள்ல, இப்ப சில தினங்களுக்கு முன்னாடி வந்த ஆய்வறிக்கைகள்ல பார்த்தப்போ, அமெரிக்காவில், ஜெர்மனியில், மெக்சிகோவில், ஸ்பெயின், இஸ்ரேல், கொலம்பியா, பிரான்ஸ், ஈஜிப்ட், சுவிட்சர்லாந்து, யூகே, இட்லி, பிரேசில், கனடா, இந்த எல்லா நாடுகளையும் பரவி இருக்கிறது. அதாவது ஒரு 10 கேசஸ் அளவுக்கு. ஒரு சில நாடுகளில் ஒரு கேஸ் அளவுக்கு இருக்கு. அதுல குறிப்பிட்டு ஆஸ்திரேலியா, டர்க்கி, செக் ரிபப்ளிக், டென்மார்க், போர்ச்சுகல், குராக்காவோ, ஜிம்பாப்வே, இந்த நாடுகள் எல்லாம் வந்து ஒரு ஒரு கேஸ் தான் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் கூட.
நிறைவாக, கொரோனா வைரஸ் பரவல் ஆரம்பித்தது முதலே நாங்கள் எப்படி எப்படி எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற விளக்கங்கள் கொடுக்கப்பட்டன. அதே போன்று இப்படி ஆபத்தான வேரியன்ட்கள் பரவுகின்ற போதும் பல அறிவுறுத்தல்கள் எங்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் நாங்கள் எங்களை இந்த புதிது புதிதான வேரியன்ட்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்ன மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று சொல்லுங்கள் டாக்டர்.
இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஒரு கேள்வி. இதுதான் வந்து முக்கியமான ஒரு தகவல். இப்போ நம்ம வந்து பொதுவா நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை என்னவா இருக்கணும்? தடுப்பூசி போட்டுட்டா நான் முழுமையாக பாதுகாக்கப்படுகிறேன், அதனால் நான் பெரிதாக வந்து ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு முயற்சிகளை எடுக்காமல் கூட இருக்கலாம் என்பது ஒரு சாராரினுடைய ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. இதை பெரும்பாலும் பார்க்கிறோம். ஆனா இதுல இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வைரஸ் வந்து நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி தொடர்ந்து மரபணு மாற்றம் அடையக்கூடியவை. அப்போ நீங்கள் உருவாக்கக்கூடிய இந்த தடுப்பூசிகள் எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கும் என்பது ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. 96 விழுக்காடு என்று சொன்னாலும் கூட அதில் மீதமுள்ள 4 விழுக்காட்டில் பாதிப்படையக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறார்கள். அதாவது கோமார்பிடிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு வேறு நோய்கள் உள்ள மக்களை, அதாவது கேன்சர் உள்ளிட்ட, நீரிழிவு நோய் உள்ளிட்ட, சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட பல நோய்கள் உள்ள மனிதர்களை கோமார்பிடிட்டி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மனிதர்கள் இந்த 4 விழுக்காடு பாதுகாப்பு இல்லாம இருக்கு இல்லைங்களா, அதில் கூட பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதால் பெரும்பாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட தடுப்பூசி போட்டு ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்கள் வரை இப்போது நமக்கு சொல்லப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு முறைகளான கைகளை கழுவுவது, உங்களுடைய டிஸ்டன்ஸ், வாட்ச் யுவர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு 6 அடிக்கு தள்ளி ஒருத்தர் கிட்ட வந்து பேசும்போது உங்களுக்கு மாஸ்க் போட்டுட்டு பேசலாம், அப்படி பேசினாலும் 6 அடிக்கு தள்ளி இருந்து பாக்குறதுன்ற மாதிரியான இந்த பாதுகாப்பு முயற்சிகளை தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 3-4 மாதங்கள் வரையிலாவது பின்பற்றியே ஆக வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் இது மாதிரி புதிய புதிய வேரியன்ட்ஸ்கள் வரும்போது அதன் மீதான ஒரு பயம் வந்து உங்களுக்கு இருக்கும் போதுதான் நீங்க வந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தடுப்பூசி போட்டுக்கொண்ட மனிதர் இன்னொரு தடுப்பூசி போடாத மனிதரை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான மனிதர்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் நாம் எப்பொழுதுமே ஒரு மாஸ்க் அணிவது, கைகளை கழுவுவது, வாட்ச் யுவர் டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 6 அடி ஒரு டிஸ்டன்ஸை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ செய்வது வந்து ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறையா இருக்கும். அதனால கண்டிப்பா பாதுகாப்பு முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். இது குறித்த பெரிதான பேனிக் இல்லாம, பயம் இல்லாம இருக்க வேண்டியது அவசியம். அதற்கு இது இந்த லாம்டா குறித்த வதந்திகளை தவிர்த்து அறிவியல் தகவல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் முடிந்தால் தெரிந்து கொள்ளலாம், இல்லை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அது குறித்த ஒரு புரிதலோடு இருக்கலாம். இது தவிர்த்து இப்பத்துக்கு லாம்டா வேரியன்ட் கிட்டேருந்து நமக்கு பாதுகாப்பு இனி வரும் காலங்கள்ல தான் கிடைக்கும். சோ இப்ப வரைக்கும் இந்த பாதுகாப்பு முயற்சிகளோட இருக்கிறது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
மிக நன்றி டாக்டர் ஹரிநாராயணன், லாம்டா வேரியன்ட் பற்றி மிக தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.